सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम्। अनेवरुक्कुम् नमस्कारम्। इप्पो नम्म पार्त्तु कोंडिरुक्किर वगुप्पु पंचदशि। இது சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அருமையான நூல். இதில் நம்ம வந்து சித்திர தீபம் அப்படிங்கிற ஒரு 6வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மொத்தம் வந்து 15 அத்தியாயங்கள் கொண்ட நூல் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ தான் நம்ம 6வது அத்தியாயமே வந்திருக்கோம். அதனால் ஒரு பெரிய நூல் இது. கூடுமான வரைக்கும் வேகமாக போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அதனால் நானும் கொஞ்சம் அதை விரிவாக பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம கடந்த வகுப்புகள் மூலமாக 47 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். இந்த 6வது அத்தியாயம் சித்திர தீபத்தில். இப்போ இன்றைக்கு நம்ம 48வது ஸ்லோகம் தொடங்குகிறோம். இப்போ ஒரு அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தை இங்கே விரிவாக பேசிக்கிட்டு இருக்கார் சுவாமி வித்யாரண்யர். அதில் நமக்கு வந்து ஒவ்வொரு தத்துவங்களையும் விளக்குறார். அதாவது பஞ்சபூத்தங்கள், பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நமக்கு விரிவாக புரிய வைக்க பார்க்குறார். அதில் ஆத்ம தத்துவங்களையும் விளக்குறார். அதை தவிர இலக்கண ரீதியாகவும் சில விளக்கங்களை கொடுக்குறார். இப்படி தான் இவருடைய நூல் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நேற்று பார்த்த அந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு 48வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தே ஆத்மத்வே அப்பிய நுகதே தத்வே தந்தே ததஸ்தயோ ஆத்மத்வம் நைவ சம்பாவியம் சம்யக்துவா தேரியதா ததா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது 48வது ஸ்லோகம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. அகம் பம், அகம் அப்படின்னா நான், தொம்முனா நீ. இப்போ இந்த இரண்டிலும் ஆத்ம தத்துவம் பொதுவாகவே அனுகதமாகவே இருக்கிறது என்றாலும் அதனால் அவற்றுக்கே ஆத்ம தத்துவம் கொடுத்து விட முடியாது. எவ்வாறு சரித்தன்மை போன்ற பொது குணங்கள் அவற்றின் ஆதாரமாக கருதப்படுவதில்லையோ அவ்வாறே இங்கும் கருதப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வர்றார். அப்போ நமக்கு என்ன தோணும், என்னங்க அகம்னா நான் அப்படிங்கிறது ஆத்மா தானே, அப்ப தொம் நீ அப்படின்னா தத்துவம் அசிங்கிற வார்த்தையும் அதை தானே சொல்லுது. நீயும் ஆத்மா நானும் ஆத்மான் தானே இவ்வளவு நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு இவர் என்ன திடீர்னு இப்படி வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, எல்லாத்தையும் அப்படியா அகம் அப்படிங்கிறதும் தொம்முங்கிறதையும் அது ஆத்ம தத்துவம் அனுகதமாக இருந்தாலும் அதனால் அவற்றிற்கே ஆத்ம தத்துவம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்றாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த பூர்வ பட்சிக்கு விளக்கம் கொடுக்கும்போது இப்படி புரிய வைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் வந்து அகம் அப்படிங்கிறத அவன் எப்படி அபிமானிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா. ஞானியை பொறுத்த வரைக்கும் அகம் அப்படிங்கிறத தன்னை ஆத்மாவா உணர்ந்த பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப அவன் வந்து இந்த உடலையோ மனசையோ நான் என்று அபிமானிக்க மாட்டான். அப்போ அந்த நிலையில அவன் வந்து அகம் அப்படிங்கிற வார்த்தையை ஆத்மாவா பார்க்கறான். அது வந்து ஞானி நிலை. ஆனா அஜ்ஞானி அப்படி இல்லையே இல்லையா, நான் சொன்ன உடனே தன்னுடைய உடம்ப தான் அபிமானிக்கிறான், நான் இன்னார் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற நிலையில தானே அவன் நான்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறான். அப்புறம் நீங்கிற வார்த்தையும் அவன் அப்படிதான் உபயோகப்படுத்துறான். ஆனா ரிஷிகள் வந்து நீங்கிற வார்த்தையை எப்படி உபயோகப்படுத்துறாங்க, தத்துவமசி, தத் அப்படின்னா அதுவாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கொடுக்குறாங்கல்ல. அப்ப அவங்க சொல்ற அந்த தத்துவம் அசிங்கிற நீங்கிற வார்த்தை வந்து ஆத்மாவை குறிப்பிடுது. ஆனா இங்க நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ அப்படிங்கிற வார்த்தை ஆத்மாவை குறிப்பிட்டு பேசுறோமா அப்படின்னா இல்லை இல்லையா. அதை தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதாவது ஒரு தன்மை பல இடங்களில் பொதுவாக இருந்தால் அதுவே ஆத்மா ஆக வேண்டும் என்று எதிராளி சொல்ல வந்தான், எதிராளினா பூர்வ பட்சி சொல்றான். ஆனா வித்யாரண்யர் என்ன சொல்றாரு, அது தவறான தர்க்கம், ஏனென்றால் பல விஷயங்கள் பொதுவாக இருக்கின்றன, அதனால் அவை ஆத்மா ஆகிவிடுமா? கிடையாது. தே ஆத்மத்வே அப்பிய நுக்கத்தே, அகம் தொம் முதலிய சொற்களில் ஆத்மா அனுகதமாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் நான் என்ற அனுபவத்தில் ஆத்மா இருக்கிறது என்பது, நீ என்ற அனுபவத்தில் ஆத்மா இருக்கிறது என்பது எதன் அடிப்படையில் நீ பார்க்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். ததஸ்தயோர் ஆத்மத்துவம் நைவ சம்பாவியம், அதாவது நம்மளுடைய நிலை என்ன, அந்த அகம் தொம் ஆகியவற்றிற்கு ஆத்ம தத்துவம் எந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும், புரிதலின் அடிப்படையில். அப்ப அதுக்கு என்ன, நம்ம ஏற்கனவே உதாரணம் பார்த்தோம், ஒரு தங்க மோதிரம் இருக்கு, ஒரு தங்க சங்கிலி இருக்கு, ஒரு தங்க வளையல் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து நாமமும் ரூபமும் தானே. தங்க மோதிரம் இருக்கலாம், தங்க சங்கிலி இருக்கலாம், இது வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். ஆனா அது மோதிரம்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு பெயர். வளையல்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு உருவம், அதுக்கு ஒரு பெயர். ஆனா அது அந்த பெயரையும் உருவத்தையும் வைத்துக்கொண்டு நாம் அதை முடிவு செய்ய முடியாதுல்ல. தங்கம் தான் அங்க அனுகதமா இருக்கு, அதனால மோதிரமே தங்கம் என்று சொல்லலாமான்னா இல்லை. மோதிரம் என்பது நாம ரூபம், அப்ப தங்கம் தான் அதற்கு ஆதாரம். அது போலதான் இங்க தொம் அகம்ங்கிற வார்த்தை நாம ரூபங்கள், ஆனால் ஆத்மா தான் ஆதாரம் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாரு. ஏன்னா அந்த அகம் அப்படிங்கிற வார்த்தையும் தொம்ங்கிற வார்த்தையும் நாம வந்து ஆத்மாவோட ஒப்பிடாம கூட அதை பயன்பாட்டில் வச்சிருக்கிறோம். அதனால இப்போ ஒருத்தன் அகம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண உடனே அவன் ஆத்மாவை தான் சொல்றான் அப்படின்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? நான் அப்படின்னு ஒருத்த பேசும்போது அவன் ஆத்மாவை தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ மோதிரம்னு நம்ம பேசும்போது அதை நம்ம தங்கத்தை தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை வளையல் அப்படின்னு நம்ம பேசும்போது அது தங்கத்தை தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியுமா? அந்த வளையலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த மோதிரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே நம்ம பேசலை. அப்புறம் நம்ம விசாரணை பண்ணி பார்க்குறோம், சரி நீங்கள் மோதிரம்னு சொன்னது என்னங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அது ஆமாங்க, இது வந்து கோல்டில் செஞ்சது, இது பித்தளையில் செஞ்சது, அப்புறம் தானே அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். அது மாதிரி இங்கேயும் அகம் தொம் அப்படிங்கிறத சும்மா சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அது ஆத்மான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல இப்போ அனுகதம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமாக அந்த ஆத்மாவை தான் அப்படி குறிப்பிடுதா அப்படின்னு அப்படி இல்லை. அந்த மோதிரத்துல வந்து தங்கம் இருக்குங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. அப்ப என்னதான் நம்ம வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு நடைமுறையில பேச ஆரம்பிச்சாலும் அதனுடைய அதிஷ்டானத்தை பார்க்காம பேசினா அது ஆத்மாவா ஆகாது. ஆகவே அகம் துவம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆத்மா அப்படிங்கிறத நிரூபணம் செய்ய முடியாது. அந்த நான் என்ற எண்ணமே ஆத்மாவாக ஆகிவிடாது, நீ என்ற எண்ணமும் அப்படித்தான். அதனால நம்ம அதை விசாரணை பண்ணி விவேகத்தால் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது உண்மைத்தன்மையை நம்ம உணரும் போது தான் அது ஆத்மா அப்படிங்கிற நிலைப்பாடில் கொண்டு வரும்போது அங்கே நாம ரூபங்கள் கிடையாது. அப்போ அங்கே குணபேதங்களுக்கு அப்பாற்பட்டு ஆத்மா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வராது. அப்படி தான் நம்ம இந்த ஸ்லோகத்தை சிம்பிளாக முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். தத் வேதந்தே ஸ்வதா அந்யத்வே ே பரஸ்பரம் பிரதி த்வந்த் விதையா லோகே பிரசித்தே நாஸ்தி சம்சய. இங்க என்ன சொல்றாருன்னா, எவ்வாறு அதே மாதிரி ஸ்வம் அப்புறம் அந்யம், ஸ்வம்னா இங்க நான் ஸ்வயம் அப்படிங்கிற தன்னை குறிப்பிடுற வார்த்தை, அதே மாதிரி அந்யம் அப்படின்னா தனக்கு வேறாக இருக்கிற ஒரு விஷயம். ஆகிய இரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரானவையாக நம்ம எப்படி பார்க்கிறோமோ அது மாதிரிதான் துவம் நீ என்றும் அகம் நான் ஆகியவையும் ஒன்றுக்கொன்று எதிரானவை, இதில் சந்தேகம் தேவையில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன புரிய வச்சிட்டாருன்னா, இப்போ ஸ்வயமா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னை குறிப்பிடுவதற்கும் தனக்கு வேறாக இருக்கிற அந்நியமான ஒரு பொருளை குறிப்பிடுவதற்கும் நம்ம ஒட்டுமொத்தமா முரண்பாடை பார்க்கிறோம். அது நான் கிடையாது, இதுதான் நான், அது வேறு அப்படிங்கிற அந்த ஸ்வயத்துக்கும் அந்யத்துக்கும் உள்ள வித்தியாசம் எப்படியோ அதே மாதிரிதான் தொம்முக்கும் அகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப ஸ்வம் அப்படிங்கிறதும் அந்யம் அப்படிங்கிற வார்த்தையும் ஒன்றுக்கொன்று எதிரானது. அப்ப அந்த நிலையில தான் இங்க தொம்மும் அகமும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சிட்டார். அடுத்தது 50வது ஸ்லோகம். அந்யதாயாக பிரதித்வந்தீவி ஸ்வயம் கூடஸ்த இஷ்யதாம் தன் தாயாக பிரதியோக்கியேஷோ அகமித்ய ஆத்மனி கல்பிட்டக. இந்த 50வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்யதாயாக அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. அதாவது தனக்கு வேறான அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு எதிரானது தான் இங்க ஸ்வயம். அந்யதாயாக பிரதித்வ அந்தி ஸ்வயம் கூடஸ்த இஷ்யதாம். அப்போ வேறு, அதாவது அந்நியம் அப்படிங்கிறது தனக்கு வேறு அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு எதிராகத்தான் இந்த ஸ்வயம் என்பது இருக்கிறது. அப்ப இந்த ஸ்வயம் அப்படிங்கிறது கூடஸ்தனாக ஏற்றுக்கொள்ளப்படட்டும், ஆனால் நீ தொம் என்ற உணர்வுக்கு எதிரான நான் அகம் என்பது ஆத்மாவில் கற்பிக்கப்பட்ட ஒரு தோற்றமே ஆகும் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது நிலை, ஒவ்வொரு நிலையும் எதிர்பொருளாக பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்வயம் அப்படின்னா இப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுடைய சுயத்தை நம்ம உணர்வதற்கும், நீ இருக்கிறாய் அப்படின்னு நான் உங்களை பார்த்து சொல்றதுக்கு அந்நியமான ஒரு விஷயமாகவும் நம்ம அங்க பாக்குறோம். அப்ப நான் வேறு நீ வேறு அப்படிங்கிற இரண்டு வேறுபாடுகளும் ஒன்றுக்கொன்று எதிர்ப்பதமானது. அப்போ இங்க வந்து நானுங்கிற என்ன நான் அபிமானிக்கிறது இந்த உடல் மனதின் அடிப்படையிலும், நீ என்று நான் உங்களை சொல்றது உங்களுடைய உடல் அடிப்படையிலும் தான் நான் இங்க பார்க்கணுமே தவிர, நான் நீங்காக முடியாது, நீங்க நானாக முடியாது. அப்ப நம்ம ரெண்டு பேரும் உடல் மனம் ரீதியாக வேறு வேறு தான். அப்ப இங்க அந்த வெளிப்புற பொருட்களை வைத்துக்கொண்டு நம்ம இப்படி பிரிச்சு பார்க்கலாம், அது ஒன்றுக்கொன்று முரணானது, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா அடிப்படை சுயம் இருக்கு இல்லையா, நான் அப்படிங்கிற என்னுடைய உண்மை அடிப்படை சுயம், அது கூடஸ்தன் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப அந்த அடிப்படையில இங்க அகம் தொம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்ப அகம் அப்படிங்கிறத நான் அப்படின்னு நீங்க எந்த அடிப்படையில் அபிமானம் பண்றீங்க? நீங்க வந்து ஆத்மா அப்படிங்கிற அடிப்படையில பண்றீங்கன்னா இல்லை, நான் ஜீவன் என்ற அடிப்படையில் தான் நீங்க அகம் அப்படிங்கிற வார்த்தையை, நான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறீங்க. ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் தொம் அப்படிங்கிற சொல்ற வார்த்தைய நீ ஜீவன் என்ற அடிப்படையில சொல்லவே இல்லையே, அது பிரம்மத்தை அல்லவா சொல்லுது. தத்துவம் அசி தொம் அப்படிங்கிற வார்த்தைய வேதம் சொல்லும் போது, தொம்முங்கிற வார்த்தையை வந்து நீ பிரம்மம் அப்படின்னு சொல்லும் போது, அது என்ன, இந்த உடம்பை பார்த்து நீ பிரம்மம் தான், இல்ல மனசை பார்த்து பிரம்மம்தா, இல்ல நம்முடைய உருவத்தை பார்த்து நீ பிரம்மம் என்று சொல்லுதா? அப்படி சொல்லல, அது உள்ள இருக்கிற உணர்வை பார்த்து சொல்லுது. வேதம் வந்து தத்துவம் அசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற வேத வார்த்தையினுடைய பொருள் உணர்வின் அடிப்படையில் இருக்கிறே தவிர உடலின் அடிப்படையிலையோ மனதின் அடிப்படையிலையோ இல்லை. ஆனா நாம உபயோகப்படுத்துகிற வார்த்தையெல்லாம் உடல் அடிப்படையில மனதின் அடிப்படையில் இருப்பதுனால நாம நம்மளோட ஜீவன் என்றும் மற்ற விஷயங்களை வந்து நமக்கு வேறாக பார்ப்பதும் அப்புறம் பரமன் என்று சொல்வதும் இப்படி இருக்கிற பிரச்சனையை இங்க அத்தியாசம் என்றும் பார்க்கணும். ஆக நம்மிடத்துல இருக்கிற சுயங்கிற கூடஸ்தனும் நம்மை நாம் ஜீவனாக உணர்ந்து கொண்ட நிலையில அது அத்தியாசமாகவும் மாறிவிடுகிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த மாதிரிதான் நம்ம இங்க வந்து முரண்பாடுகளை பார்க்கறோம். அந்த முரண்பாடுகளுடைய புரிதல் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கறோம். அப்ப இங்க மகா வாக்கியத்தின் அகம் என்பது தன்னை உணர்ந்த அந்த உணர்வு நிலையை பேசக்கூடிய விஷயம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு மகா வாக்கியம் வருது அப்படின்னா, நான் அந்த உணர்வில் பிரம்மம் என்றுதான் சொல்லுதே தவிர, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சாதாரணமா ஒரு வார்த்தை எடுத்துட்டு அது உடலின் அடிப்படையிலையோ மனதின் அடிப்படையிலையோ சொல்லவே இல்லை அப்படிங்கிறத நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உண்மை சாரம். ஏன்னா நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது, இப்ப தமிழ்ல வந்து இப்ப நான் சொல்றேன் நான் கடவுள் அப்படின்னு நான் தமிழ்ல சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், உடனே நீங்க என்ன கேட்பீங்க, இவர் பெரிய கடவுளாமா, எங்க வந்து இதை வரவழைச்சு காட்டுங்க, சிருஷ்டி பண்ணுங்க, உங்களால முடிஞ்சா பூலோகத்தை ஒரு சிருஷ்டி பண்ணுங்கிற பார்க்கலாம், நீங்க தானே கடவுள் அப்படின்னு இப்படி கேட்பீங்க. ஆனா நான் கடவுள் அப்படிங்கிறத நான் எந்த அடிப்படையில சொன்னேன் அப்படின்னு புரிஞ்சிக்காம, நான் கடவுள்னு சொன்ன உடனே எங்க ஒரு சிருஷ்டி பண்ணி காட்டு, நீ உடனே ஒரு விஷயத்தை வரவழைச்சு காட்டு, கடவுளுக்குங்கிறீ இல்லையா, கடவுள் பறை இதெல்லாம் வரவழைச்சார், நீ வரவழைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறோம். அப்ப அந்த இடத்துல நம்முடைய புரிதல் வந்து அகம் பிரம்மாஸ்மின் நான் சொல்றத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, உடல் அடிப்படையில மனதின் அடிப்படையில ஒரு மனிதன்கிற அடிப்படையில இவர் எப்படி கடவுளாக முடியும் அப்படின்னு உங்களுடைய கேள்வி அந்த இடத்துல எழுந்திருக்குது. அப்ப அந்த அஜ்ஞானமே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, நீ கடவுள் தத்துவமசி அப்படிங்கிற உபதேசத்தை கேட்ட உடனே நம்மளால அதையும் ஏத்துக்க முடியறது இல்லை. அது எப்படி நான் கடவுள் ஆவேன், நான் சாதாரண ஆளு, நான் ஒரு சாதாரண மனிதன் அல்பன், என்ன போய் நீங்க கடவுள்னு சொல்றீங்க, உங்களுக்கு என்ன கொஞ்சமாவது மண்டையில் இருக்கா அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க. புரிதல் வந்து இப்படித்தான், அதாவது புற விஷயங்கள்ல தான் நம்முடைய நாட்டம் இருக்க தவிர அக விஷயங்கள்ல நம்முடைய நாட்டம் போக மாட்டேங்குது. அறியாமையே வந்து என்னன்னா கயிற்றில் பாம்பை கண்டது போல. அப்படிதான் நம்ம வந்து சுத்தி ரஜத நியாயத்தின் மூலம் இந்த வேதாந்த சாஸ்திரம் நமக்கு விளக்குகிறது என்று பார்த்தோம். அப்போ இங்க கயிற்றில் பாம்பு அது மாதிரி ஒரு அஜ்ஞானம், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படி அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி நான் கடவுளாவேங்கிற ஆர்குமெண்ட்டும் அது எப்படி நீ கடவுளாவா என்ற ஆர்குமெண்ட்டும் தான் இங்க பெரும்பாலும் போய்கிட்டு இருக்குமே தவிர, ஆனா வேதம் எந்த அடிப்படையில அதை சொல்ல வருது அப்படிங்கிறத விசாரம் பண்ணி விவேகத்தினால புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அதனுடைய உண்மை நிலை உணரப்படும். அது எல்லாருக்கும் உணரப்படுமானா ஆயிரத்தில் ஒருவனுக்கு தான் அது உணரப்படும் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இப்போ இந்த ஸ்லோகம் இப்படி ஒரு விஷயத்தை ஆழமா நமக்கு புரிய வைக்குது. இது 50வது ஸ்லோகம். அடுத்தது 51. இப்ப நான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் பாயிண்டா சொல்லிட்டு போறேன். முன்ன வந்து ஒரு விஷயத்தை எடுத்தா ரொம்ப கொஞ்சம் பிரீஃபா பேசுவேன், அப்படி பேசினா ஒரு நாளைக்கு 3 ஸ்லோகம் 4 ஸ்லோகத்துக்கு மேல பார்க்க முடிய மாட்டேங்குது. நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம்னா வருஷக்கணக்கு ஆயிடும் போல் இருக்கு பஞ்சதசி முடிக்கிறதுக்கு. அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு அதுல எக்ஸ்பிளனேஷன் விரிவா தரேன். இப்போ வந்து சும்மா ஒரு ஏற்கனவே பார்த்த விஷயங்களை தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அதையே நான் திருப்பி திருப்பி எடுத்து உங்களுக்கு விழாவறையே பேச வேண்டியது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே நிறைய டாபிக் கேட்டுட்டீங்க. அதனால இப்பவும் அதை தான் இப்ப நான் சொல்றேன். இப்ப 51வது ஸ்லோகத்திலேயே அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அகந்தா ஸ்வத்தயோர் வேதே ரூபிய தேதந்த யோரிவா ஸ்வஸ்டே அபி மோகமா பண்ணா ஏகத்துவம் பிரதிபேதிரே. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, எவ்வாறு வெள்ளி மற்றும் இது என்பவற்றுக்கு இடையான வேறுபாடு தெளிவாக இருந்தும் மயக்கமடைந்தவர்கள் அவற்றை ஒன்றாக கருதுகிறார்களோ, அவ்வாறே அகங்காரம் மற்றும் ஸ்வயம் என்பவற்றிற்கு இடையேயான வேறுபாடு தெளிவாக இருந்தும் மோகம் அடைந்தவர்கள் அவற்றை ஒன்றாகவே கருதுகின்றார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலையும் அதை தான் புரிய வைக்கிறார். அப்ப என்ன இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இப்ப வெள்ளி அப்படிங்கிறத நம்ம ஒரு அபிமானத்துல அந்த சிப்பியை பார்த்துட்டு வெள்ளின்னு நினைச்சிட்டோம். அதுக்கு காரணம் என்ன, நம்முடைய மனம் மயக்கம். ஆல்ரெடி நமக்கு வெள்ளி மேல இருக்கிற ஒரு அபிமானம், அந்த வெள்ளி வந்து நம்ம ஏன் விரும்புறோம், வெள்ளினா ஒரு விலை உயர்ந்த பொருள், அதனால அது பல புலன் மின்னுது, அப்ப அது வெள்ளியா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் உடனே அந்த வெள்ளி மேல ஒரு ஈர்ப்பு வந்து அந்த சிப்பியை பார்த்து இது வெள்ளியா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது வெள்ளி கிடையாது, அது ஒரு சிப்பி தான். ஆனா இது ஒரு சிப்பி என்று சொல்வதற்கு பதிலாக இது ஒரு வெள்ளி என்று நம்ம ஏன் அபிமானம் பண்றோம் அப்படின்னா அந்த மயக்கம், அந்த பொருளின் மீது இருக்கின்ற மனமயக்கம். அப்ப இரண்டையும் ஒன்றாக கருதக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நம்ம தள்ளுது இல்லையா. அதேதான் நம்ம வந்து இந்த கயிற்று பாம்பு உதாரணத்திலையும் சொல்லலாம். பாம்பின் மீது இருக்கிற பயம், கயிற்றை பார்த்த உடனே நம்ம பாம்புன்னு பதறோம். அப்ப எதனால அந்த பயம் வந்ததுன்னா, பாம்பை பற்றி நம்ம ஏற்கனவே பயந்து வச்சிருக்கோம். நம்ம மனசுல வந்து பாம்பை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அது ஒரு விசச்சந்தோ அது போட்டுடும், அது கொத்திடுச்சுன்னா நமக்கு உயிர் போயிடும், அதனால பாம்பு பக்கத்துல போகக்கூடாது, அப்படி இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் ஏற்றி வைக்கப்பட்டதனுடைய அடிப்படையில ஒரு கயிறை பார்த்தா கூட நம்ம மனசு பதறது, பாம்புன்னு நினைக்குது இல்லையா. அப்ப இந்த பய உணர்வே நமக்கு என்ன பண்ணிடுது, அந்த கயிறை பாம்பு மாதிரி காட்டிடுச்சு. அப்ப இந்த ஒரு மதி மயக்கம், மனம் மயக்கத்தினால இந்த வெள்ளி இது அப்படிங்கிற வேறுபாடுகள்ல நம்ம சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் இப்ப நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் நம்ம இடத்துல இருக்கு இல்லையா. அப்ப நானுங்கிறத நான் உடல் அடிப்படையில நான் அபிமானிக்கிறதுக்கு பேர் அகங்காரம். ஆனா உண்மையான நானுங்கிறது ஸ்வயம், என்னுடைய சுயம்ங்கிறது என்ன, நான் அந்த ஆத்மா அப்படிங்கிற நிலை. அப்ப இந்த இரண்டுக்கான வேறுபாடு தெளிவாக தெரிந்திருந்தாலும் மோகம் அடைந்தவர்கள் அவற்றை ஒன்றாகவே கருதுகிறார்கள் என்று சொல்றார். அப்ப இங்க அகம்ங்கிற போதும் நம்ம வந்து அதை ஆத்மான்னு புரிஞ்சுக்காம நம்மள பாடி மைண்டா புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த இடத்துல தொம்முங்கிறத பார்த்தாலும் அது வெள்ளி அப்படின்ட்டு ஒரு சிப்பியை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறோம். அப்ப இது எல்லாமே ஒரு மனதினுடைய மயக்கம், மனதினுடைய மோகம் என்பதாகவே புரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 52வது ஸ்லோகம். தாதாத்மிய அத்தியாச ஏவாத்திர பூர்வோ அத்தா வித்யா கிருதகா அவித்யாயாம் நிவத்தியாயாம் தத்காரியம் வினிவர்த்ததே. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்லோகம் 52வது ஸ்லோகத்துல, அதாவது இங்கு அந்த கூடஸ்தனுக்கும் ஜீவனுக்கும் இடையே தோன்றியுள்ள ஒரு ஒன்றுபட்ட அடையாளம், தாதாத்மிய அத்தியாசம் இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே கூறப்பட்ட அவித்தையால் உண்டானதுதான். அந்த அவித்தை நீங்கிய போது அதன் விளைவாக இவ் அத்தியாசமும் நீங்கி விடுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல 52வது ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இப்ப கூடஸ்தன்கிறது புத்தியில் பிரகாசிக்கின்ற ஆத்மா, அதாவது ஆத்மானா அறிவு பிரம்மம் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நம்ம வேதாந்த பாடத்துல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆத்மானா ஏதோ வெள்ளையா பேய் மாதிரி வரும்னு தெரிவித்து நீங்க மைண்ட்ல கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்க நாங்க ஆத்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துட்டோம்னாலே அது உங்க மைண்ட்ல என்ன வரணும், ஆத்மானா அறிவு பிரம்மம் பிரக்னை அப்படிதான் மைண்ட்ல வரணும். அப்ப இங்க ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட உடம்புல புத்தியில பிரகாசிக்குது. அப்படி பிரகாசிக்கும் போது அதுக்கு பேரு கூடஸ்தன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுவே வந்து மைண்ட் மூலமா வெளிப்படும் போது அதுக்கு சிதாபாசன்னு பார்த்தோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஆபாச ஜீவனா நம்ம மாறினா மைண்ட்ல வேலை செய்யும், புத்தியில பிரகாசம் பண்ணினோம்னா நம்ம ஆத்மாவோட தொடர்புல இருக்கும் அப்படிங்கிறது வித்தியாசம். ஞானிகளுக்கும் அஜ்ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். அப்ப இங்க கூடஸ்தனுக்கும் ஜீவனுக்கும் இடையே தோன்றியுள்ள ஒரு ஒன்றுபட்ட அடையாளம் என்னன்னா தாதாத்மிய அத்தியாசம். பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா சிதாபாசனும் கூடஸ்தனும் ஒன்றாகி விட முடியாது. ஏன்னா புத்தியில் பிரகாசிக்கின்ற ஆத்மாவின் இடத்திலிருந்து வெளிப்படுற அந்த ஒளியும் மனசுல பிரகாசிக்கக்கூடிய ஒரு விஷயமும் எப்படி ஒன்றாக முடியும், ஒன்றாகி விட முடியாது. அதுக்குதான் உதாரணம் என்ன சொன்னேன், கண்ணாடியில நான் தெரியும் போது என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய உருவமோ நானும் எப்படி ஒன்றாகி விட முடியும், ஒன்றாகி விட முடியாது, அதை தான் சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இங்க கூடஸ்தனுக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள ஒன்றுபட்ட அடையாளமோ அவித்தையால் உண்டானது அப்படின்னா அறியாமையில் தான், அந்த புரிதலற்ற தன்மையில் உண்டானது. அந்த அறியாமை நீங்கினால் அதன் விளைவாக இந்த அத்தியாசமும் முற்றிலும் நீங்கி விடுகிறது என்று புரிய வைக்கிறார். அப்ப அத்தியாசம்னா என்ன, ஏற்றி வைக்கப்பட்டது, அதாவது தவறாக கயிற்றின் மீது பாம்பு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க ஒரு தவறான வித்தியாசம் நீக்கிவிடும். அதே மாதிரிதான் இங்க நான் வந்து ஜீவன் அப்படிங்கிற அந்த ஒரு அத்தியாசமும் நீக்கப்பட்டு விடும் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப அது எப்படி நீங்கும், விசாரத்தால் தான் நீங்கும். அது எப்படிங்க, அது நாம வந்து இந்த மாதிரி கூடஸ்தன் சொல்றீங்க சிதாபாசன் சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு அதுக்கான விளக்கங்களை பெறும்போது தான் நம்முடைய அஜ்ஞானங்கள் எல்லாம் நீங்கும். அப்ப அந்த அஜ்ஞானம் நீங்கி விட்டா நம்ம அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம், அந்த தூய அறிவாகத்தான் நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம்ங்கிறது நமக்கு புரிய வந்துடும். அதுதான் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அது நிறைய விளக்கங்களோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ஸ்லோகங்களும் தனித்தனி முறையில நான் அதை பிரிச்சு சொல்லலாம், ஆனா அது நமக்கு நிறைய டைம் எடுக்கும். இதே விஷயம் தான், அதனால நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஸ்லோகம் வந்து 53. அவித்யா விருதி தாதாத்மியே வித்யைவ வினஸ்யதஹா விக்ஷேபஸ்ய ஸ்வரூபம் து பிராரப்த அக்ஷமீஷ்யதே. இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அவித்தையின் ஆவரணமும் அதனால் உண்டான தாதாத்மிய அத்தியாசமும் ஞானத்தால் அழிந்து விடுகின்றன. ஆனால் விக்ஷேபத்தின் வெளிப்பாடு, அதாவது இந்த உடல் உலக தோற்றம், பிராரப்த கர்மா முடியும் வரை இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, அவித்தையின் ஆவரணம் அப்படின்னா என்ன, அறியாமையால் மறைக்கும் சக்தி இருக்கு இல்லையா, ஆவரணம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு ரெண்டு சக்தி மாயையின் இடத்துல இருக்கு. மறைக்கும் சக்தி தான் ஆவரணம், தோன்றும் சக்தி தான் விக்ஷேபம். அப்போ அந்த மாயை நம்ம கிட்ட என்ன பண்ணுதுன்னா, இந்த உலகத்தை தோன்றுவிக்கிற மாதிரி பண்ணுது. இப்ப நம்ம எல்லாம் உலகத்தை பாக்குறோம், உறவுகளை பாக்குறோம், உத்தியோகத்தை பாக்குறோம், உடல்களை பாக்குறோம், இங்க எல்லாமே இருக்கு நம்ம முன்னாடி, கண்ணு முன்னாடி எல்லாம் தோன்றும். இதுக்கு பேர் என்ன, விக்ஷேபம். ஆனா இதுக்கு ஆதாரமா ஒண்ணு இருக்குது, அது பிரம்மம். ஆனா பிரம்மத்தை காட்டி கொடுக்க மாட்டேங்குது, மறைச்சிக்குது. அத ஆவரண சக்தியினுடைய வேலை என்னன்னா, பிரம்மத்தை மறைத்து, அதாவது இருக்கின்ற ஒன்றை மறைத்து இல்லாத ஒன்றை காட்டுகிறது இல்லையா, அதற்கு பேர் தான் மாயை அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க இல்லையா. அப்ப ஏன் அப்படி பண்ணுதுங்க, அதுக்கு என்ன காரணம், அது மாயையினுடைய மனமயக்கம் தான் காரணம், நம்முடைய அறியாமை தான் காரணம். இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் வந்து மாயாசக்தி வந்துங்க பிரம்மத்தை மறைச்சிக்கிட்டு உலகத்தை காட்டணும், டைரக்டா பிரம்மத்தையே காட்ட வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேட்கலாம், நியாயமான கேள்விதான். அப்ப நாங்க உடனே உங்களுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்போம், ஏன் வந்து உங்களுக்கு கயிற்றை மறைச்சிக்கிட்டு பாம்பை காட்டணும், டைரக்டா கயிற்றே காட்ட வேண்டியதானே அப்படின்னு நம்ம திருப்பி கேள்வி கேட்போம். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, ஏங்க அது கயிறுன்னு தெரிஞ்சா அப்புறம் நான் எதுக்கு இங்க பாம்புன்னு பயப்பட போறேன், அது கயிறுன்னு தெரியாததுனால தானேங்க நான் பாம்புன்னு பயந்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஆமா அதுதானே காரணம், நீ கயிறுன்னு தெரியாததுனால தானே பாம்புன்னு பயந்துக்கிட்ட, அப்ப அதுக்கு என்ன காரணம், உன்னுடைய அறியாமை தானே காரணம், நீ வந்து அந்த பாம்பு மேல இருக்கிற பயத்திலேயே அந்த கயிறை பார்த்த, அதனால கயிறை பார்த்து பாம்புன்னு பதற. அதே மாதிரி இங்கேயும் உலகத்தின் மீது இருக்கிற மோகத்தினாலதான் இந்த உலகம் தெரியுது. ஆனா இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த உலகம் எதனால தோன்றுறது, பிரம்மம் இருப்பதனால்தான் தோன்றுறது. அங்க பாம்பு எதனால தோன்றுறது, கயிறு இருக்கிறதுனாலதான் தோன்றுறது. கயிறு இல்லைன்னா உங்களுக்கு பாம்பு வராது இல்லை, நீங்க பாட்டு போயிட்டு தான் இருக்க போறீங்க. நீங்க அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது கயிறு கிடக்கல அப்படின்னா நீங்க பாட்டு போக போறீங்க, அங்க பாம்பு வரப்போறது இல்லை. ஆனா கயிறு கிடந்ததுனால அந்த கயிறை பார்த்து பாம்புன்னு பயந்துட்டீங்க. அதுக்கு காரணம் அந்த மங்கிய வெளிச்சமும் அந்த பாம்பின் மீது இருந்த பயமும் அந்த கயிற்றினுடைய கரெக்டான அந்த சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கிற தோற்றமும் உங்களை அதை பாம்பா மாத்தி பயமுறுத்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் பிரம்மம் மாத்திரம்தான் இருக்குது, ஆனா உங்களுடைய அறியாமையினால உலகம் உங்களுக்கு தோன்றி உங்களை மனமயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு, மதிமயக்கத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு. அதுதான் அவித்தையின் ஆவரணமும் அறியாமையால் தோன்ற மறைக்கும் சக்தியும் அதனால் உண்டான தாதாமிய அத்தியாசமும் ஞானத்தால் அழிந்து விடுகின்றனங்கிறாரு. அப்போ நமக்கு விசாரணை பண்ணி பார்த்தா விவேகம் வந்துடுது இல்லையா? எப்படி விசாரணை பண்றோம்? அது பாம்புன்னு பதறிட்டு இருக்கும்போது என்னன்னு பாரு, சும்மா நீயா பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு இருக்காத, அது பாம்பு தானு கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போது சரி எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு டார்ச் லைட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு மெழுகுவத்தி ஏத்தி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஒளியின் வெளிச்சத்துல பார்த்த உடனே அது பாம்பு கிடையாது கயிறு அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்துறோம் இல்லையா? அப்ப அதுக்கான முயற்சி நம்ம எடுக்காம நம்ம பாட்டு பாம்பு பாம்புன்னு உட்காந்துட்டே இருந்தா அப்படியே இருக்க வேண்டியதுதான், அது கயிறுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்து அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை போட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு அந்த பாம்பின் மீது இருக்கிற பயம் போயிடுச்சு, ஆனா அங்க இருக்கிற உண்மை உருவம் கயிறு தான்னு தெளிவு வந்துருச்சு, ஒரு புரிதல் வந்துருச்சு, ஒரு அறிவு வந்துருச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும் உலகம் உலகம்னு சொல்லிட்டே இருக்கியப்பா, விசாரணை பண்ணி பாரு அப்படிங்கிறாரு ஞானிகள். பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டே இருக்கிறியப்பா, விசாரணை பண்ணி பாரு அப்படின்னு அவங்க சொன்னதுனால நம்ம வெளிச்சம் போட்டு பார்த்தோம். இங்க உலகம் உலகம்னு சொல்லிட்டே இருக்கிறியப்பா, ஞான வெளிச்சத்தால பாரு, இப்படிதான் புரிய வைப்பாங்க. அப்ப நம்ம சும்மா உலகம் உலகம்னு சொல்லிட்டே இருக்கலாம், ஆனா நமக்கு இந்த உலகம் தான் இருக்கும். அப்ப இந்த உலகம் உண்மையிலேயே இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வெளிச்சம் வேணும். அது என்ன வெளிச்சம்? இங்க வேணும், இங்க ஞான வெளிச்சம் வேணும். அங்க புறத்துல ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு புற வெளிச்சம் வேணும். இங்க அகத்துல உலகம் இருக்கு, அதனால இங்க அக வெளிச்சம் வேணும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, புற வெளிச்சம் அக வெளிச்சம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. புறத்துல பார்க்க வேண்டிய பொருளுக்கு புறத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வேணும், ஆனா அகத்துல நீங்க பாக்குற உலகத்துக்கு அக வெளிச்சம் வேணும். அப்ப அந்த அக வெளிச்சம் தான் இங்க ஞானம். அப்ப ஞான ஒளியினாலே உங்களுக்கு உலகம் மறைஞ்சி இந்த உலகத்தை உண்டாக்கிய பரமன் தெரிவான். அங்க நீங்க புற வெளிச்சத்தினால பாம்பு மறைஞ்சி கயிறு தெரியும். அப்ப அங்க பாம்பா தெரிஞ்சது கயிறா தெரிஞ்சதுக்கு ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இங்க உலகமா தெரிகிறது பிரம்மமா தெரிகிறதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். அதுதான் உங்களுடைய அக வெளிச்சம். அப்ப அந்த அக வெளிச்சம் வந்தா மட்டும்தாங்க இங்க நம்ம வந்து இது உலகம் அல்லங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதை தான் இங்க சொல்றாரு, அத்தியாசமும் தாதாமிய அத்தியாசமும் ஞானத்தால் அழிந்து விடுகின்றன. ஆனால் விட்சேபத்தின் வெளிப்பாடு தோன்றும் இந்த உடல் உலகம் தோற்றம் பிராரப்த கர்மா இருக்கும் வரை இருக்கும் தாருங்க. இப்ப இதாங்க நமக்கு பிரச்சனை. இப்ப நம்ம எல்லாம் புரிஞ்சு போச்சுங்க, அங்க வந்து வெளியே லைட்டு போட்டு பார்த்தோம், அந்த வெளிச்சத்துல கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து பாம்பு இல்லை கயிறுன்ட்டு. ஆனா அந்த இடத்துல அது கயிறுன்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு பயம் போயிடுச்சு, அதை கடந்து போகலாம். ஆனா இங்க வந்து உலகம் உண்மை இல்லை பரமன் தான் உண்மைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு இந்த பிராரப்த கர்மா இருக்கு, இந்த உடம்பு வச்சுக்கிட்டு வந்துட்டோம். அதனால இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த உலகமும் நம்ம முன்னாடி தோற்றமா தான் இருக்கும். ஆனா அது நமக்கு புரிஞ்ச பிறகு இதுல அபிமானம் இருக்காது. சராசரி மனிதனுக்கு இது தோற்றம்னு தெரியாததுனால அபிமானம் இருக்கும், இந்த உலகத்தின் மீது அபிமானம் இருக்கும். ஞானிகளுக்கு அது புரிஞ்சு போயிட்டதுனால இந்த உலகத்தின் மீது அபிமானம் இருக்காது, ஏன்னா இருப்பது பிரம்மம் தானே, அதுதானே இருக்கு, அது தோன்றிக்கிட்டு இருக்கு, அது இந்த ஊடகத்தினுடைய பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, அது அப்படியே பிரகாசிக்கட்டும், அதனுடைய விருப்பப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஊடகத்தை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு பயன்பாட்டு கொண்டு வந்து வாழ்ந்துகிட்டு இருப்போம். இந்த உடலுக்கும் மனசுக்கு உண்டான வாழ்க்கை இருக்கும், அது பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பிராரப்தம் வந்து அஜ்ஞானிக்கும் ஞானிக்கும் வித்தியாசம் இருக்கு. அஜ்ஞானிக்கு பிராரப்த கர்மாவை அனுபவித்து கொண்டே கூட ஆகாமிய கர்மாவை சேர்த்துக்கிட்டு இருப்பான், அதாவது அஜ்ஞானி. ஞானி வந்து பிராரப்த கர்மாவை கழிச்சுக்கிட்டே இருப்பான், அவனுக்கு ஆகாமிய கர்மம் சேராது. ஏன் அப்படின்னா அவன் புரிஞ்சிட்டான்ல, கர்ம யோகியா மாறிட்டான். ஏன் நான் எங்க செய்யறேன், இந்த உடலும் மனதும் அதனுடைய கருவி, அது வச்சு பயன்படுத்திட்டு இருக்கு, அது என்ன வேணா செய்யும்னு சொல்லிட்டு அவன் அதுகிட்ட ஒப்படைச்சிட்டான். அப்ப ஞானியினுடைய வாழ்க்கை வந்து அது ஈஸ்வர வாழ்க்கையா மாறிடும். அதுக்கப்புறம் அவன் வாழ்றது இல்லை, அது காஸ்மிக் பாடியா காஸ்மிக் மைண்டா மாறிடும். அப்போ அது ஈஸ்வர நீதிக்குள்ள இயங்கும், அதுக்கு என்ன வருமோ வரும், என்ன போமோ போகும், அந்த புரிதல்லாம் அவன் வாழ்க்கை அப்படியே கடந்து வருவான். அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, இன்னைக்கு என்ன கிடைச்சதோ ஓகே, கிடைக்கலையா ஓகே அப்படிங்கிற அளவுக்கு அவன் கடந்து போவான். ஆனா அவனுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிடைச்சிக்கும், ஏன்னா அது ஈஸ்வர நீதிக்குள்ள வந்துடும். அதனால அவனுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்ட நஷ்டமும் தெரியாது. அந்த உடல் தான் நான், அந்த மனசு தான் நான்ங்கிற அபிமானமும் அவன் இடத்துல இருக்காது. அப்படி ஒரு மாற்றம் நடந்துடும். அது வந்து எதனால நடந்ததுன்னா ஞானத்தால. ஆனா ஞானம் வரலன்னா அந்த மாற்றம் நடக்காது. அதனால ஞானம் வந்த பிறகும் பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்கத்தான் செய்யும். இப்ப ஞானி வந்து ஞானம் அடைஞ்சிட்டாருன்னா அப்படி உடம்பு விட்டுருவாரான்னு அப்படி இப்படி விட முடியும், பிராரப்தம் இருக்குல்ல. ஏற்கனவே அவர் அஜ்ஞானத்தினால தானே உடம்பு எடுத்து வந்திருக்காரு, இங்க இந்த பிறவில தானே ஞானி ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி பிறவிலேயே ஞானி ஆகியிருந்தாங்கன்னா உடம்பு கிடைச்சிருக்காது. முற்பிறவியில இதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க சறுக்கியிருப்பாங்க, மீண்டும் உடம்பு எடுத்துட்டாங்க. இந்த பிறவியில அதை முடிக்கிறாங்க. அப்ப அதனால அவங்களுக்கு இந்த உடம்பு பயன்பட்டு அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து அந்த உடம்பு நான் அல்ல, இந்த மனசு நான் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதை ஒரு கருவியா பாக்குறாங்க. அந்த ஞானத்தினால அந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடல் உலகம் தோன்றட்டும் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. அதுக்கு தான் நான் எப்படி வாழ்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அதாவது ஞானத்தினால நீங்க வாழணும்னா நீங்க இதை சினிமா மாதிரி பார்த்தா தான் வாழ முடியும், நீங்க ரியலா பார்த்தா வாழ முடியாது. சினிமாவில் வர்ற சம்பவங்கள் மாதிரி கடந்து போயிட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது காரணம் என்ன, சீன் பை சீன் அந்த படத்துல ஒவ்வொரு சீன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஆக்ஷன் சீன் வரும், ஒரு இடத்துல சோகமான சீன் வரும், ஒரு இடத்துல டூயட் சீன் வரும். அப்போ அந்த சீன் பை சீன் நீங்கள் மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்குள்ள வந்து பாதிக்கும். அப்போ சோகம் வந்தால் ஆள ஆரம்பிச்சிருவீங்க, டூயட் சீன் வந்தால் ஜாலி மூடுக்கு போயிடுவீங்க, ஆக்ஷன் சீன் வந்தால் பக்கத்தில் கூட அடிச்சிருவீங்க. இப்படியெல்லாம் நடக்கும் இல்லை சினிமாவில், அது நம்ம லைஃப்லையும் நடக்கும். ஆனால் ஞானியை பொறுத்த வரைக்கும் அது புரிஞ்சு போனதுனால அவன் வந்து அந்த ஆக்ஷனுக்குள்ளலாம் போகமாட்டான். அது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அவன் கடந்து போவான். அவனுக்கு வரக்கூடிய பிராரப்த கர்மாவும் அவன் அனுபவிப்பான், அவன் ஏற்றுக்குவான். ஏன்னா அவன் தெரிஞ்சுதானே வந்து புரிஞ்சுக்கிட்டான், உடம்பு இருக்குந்தா அதுக்குண்டான பிராரப்தம் என்ன வருதோ அது வரட்டுமே, அது ஏற்கனவே நான் செஞ்ச அந்த வினை பயன் தானே இப்போ வந்திருக்குது, வரட்டும் அப்படின்னு அதை ஏற்றுக்குவான், கடந்து போவான். அது ஞானிக்கு புரியும், அது ஞானியினுடைய நிலைக்கு வந்தா தான் புரியும். அப்படிதான் இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அது நம்ம ஏற்கனவே திரைப்படமும் மனம்லாம் சொல்லிட்டோம், அதனால திருப்பி அதையும் சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ நான் அப்படியே ஒரு டெப்தான சப்ஜெக்ட் தான், பட் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதையே ரிமைண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். அடுத்தது 54. உபாதானே வினஸ்டே அபி க்ஷணம் காரியம் பிரதீக்ஷதே இத்யாகுஸ்தார்கி காஸ்தத்வ மஸ் காமகம் கிம் ந சம்பவேத். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது 54-னா, அந்த உபாதான காரணம், உபாதான காரணம்னா மூல காரணம் இருக்கு இல்லையா. ஒன்று உருவாகணும்னா அதுக்கு மண் தான் உபாதான காரணம். பானை உருவாகணும்னா உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் வேதாந்த சாஸ்திரத்துல. அதுக்கு ஒரு புத்தகம் கூட நான் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு, ஆல்ரெடி அந்த புக்கு போட்டிருக்கேன். உபநிஷத்து வகுப்பு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் வருவோன்ட்டு அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு புக்கு போட்டிருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. உபாதான காரணம் அப்படின்னா ஒன்று உண்டாகுவதற்கான மூலம் இருக்கும், அந்த மூலம், அந்த மூலம் அழிந்த பிறகும் காரியம் அதாவது அதனால் செய்யப்பட்ட ஒரு விளைவு இருக்கு இல்லையா அது தொடரும் என்று தர்க்கமா பண்றவர்கள் கூறுகிறார்கள். அது போலவே அவித்தை நீங்கிய பின்னும் அதன் காரியமான உடல் முதலியவை சிறிது காலம் தொடர்வது எங்களது சித்தாந்தத்தில் ஏன் சாத்தியம் இல்லாததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்குது. அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வித்யாரண்யர் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பேசுகிறார் என்று பார்க்க முடியுது. அதாவது பொதுவாக வேதாந்திகள் வந்து நியாய வைசேசிக தத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை என்று நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தில் தரிசனங்கள் என்று நிறைய மதங்கள் தோன்றியது, அதை நம்ம தரிசனங்கள் என்று சொல்வோம். நம்முடைய பாரத தேசத்தில் அதை ஏன் நம்ம தரிசனம்னு சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு தீர்க்க தரிசிகள், ஒவ்வொரு ஞானிகளும் தீர்க்க தரிசிகள் தான் நம்முடைய பாரத தேசத்துல. நம்முடைய பாரத தேசத்துல ஞானிகளுக்கு பஞ்சமே கிடையாது, எல்லோரும் ஞானிகள் தான். அதனால நிறைய மதங்கள் தோன்றின, நியாயம், வைசேசிகம், சாங்கியம், யோகம், இப்ப வேதாந்தம் அப்படின்னு நிறைய சாஸ்திரங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஞானி. ஆனா அவங்க அந்தந்த காலகட்டத்துல வந்து உலகத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்தந்த காலகட்டத்துக்கு அது பொருந்துவதாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமா இதை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. எல்லா பாடங்களும் ஓகே, ஆனா அந்த பாடம் நம்முடைய அனுபவத்துக்கு வருதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை பார்க்காம அப்படியே ஒரு குருட்டுத்தனமா ஒரு சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்க கூடாது. ஏன்னா நிறைய சாஸ்திரங்கள் வந்து உலகத்துல தோன்றியது, புத்த மதம் தோன்றியது, சமண மதம் தோன்றியது, அப்புறம் புத்தம் சமணம் கடந்து நம்முடைய பாரத தேசத்திலேயே வந்து வேற மதங்களும் வந்தது. அதுல இதுதான் நியாயம், வைசேசிகம் போன்றவைகள் எல்லாம் வந்தது. அப்ப அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு குருமார்கள் வந்திருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் நம்ம பாரத தேசத்தை சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்ற கருத்து அப்போதைக்கு நமக்கு அருமையா தான் இருக்கும், அது நியாயமானதா கூட இருக்கும் இல்ல. ஏன் அப்படின்னா இப்ப புத்த மதமும் சமண மதமும் ஏன் நம்முடைய பாரத தேசத்துல வந்தது அப்படின்னா, இதே வந்து வைதிக தர்மம் அதிகமா அந்த காலத்துல மாறுறதுதான் காரணம். அதாவது கர்ம காண்டத்தினுடைய அடிப்படையில வைதிக நெறி நம்ம கடைபிடிச்சோம் இல்லையா. நம்முடைய பாரத தேசத்துல வந்து பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் அப்படின்ட்டு மீமாம்சம்ங்கிற ஒரு விஷயம் உருவானது. அந்த மீமாம்சத்துக்கு வந்து ரெண்டு மகரிஷிகள் இருக்காங்க. பூர்வ மீமாம்சம் வந்து ஜைமினி, ஜைமினி ரிஷி. உத்தர மீமாம்சத்துக்கு வந்து வியாச மகரிஷி. இப்ப ரெண்டு ரிஷிகள் இருக்காங்க, ரெண்டுமே மீமாம்சத்தை தழுவியவர்கள். அது மாதிரி வைசேசிகம், நியாயம் என்ற தத்துவங்களும் இருக்கு நம்முடைய பாரத தேசத்துல. ஆனா நம்ம வேதாந்த தத்துவத்துல இப்ப நாம யாருடைய வழியில வரோம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. நம்முடைய குரு, இப்ப நாம படிக்கிற இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆதி குரு யாரு, அதே தெரியாம படிச்சுட்டு இருக்க கூடாது இல்ல. ஆதிசங்கரன் சொல்லக்கூடாது, ஏன்னா ஆதிசங்கரர் இடையில வந்தார், அத்வைதத்தை நிலைநாட்டினார். அவருக்கு முன்னாடி கௌடபாதர் வந்தார், அது ஆதிசங்கரருடைய குரு. ஆனா எல்லாருக்கும் மூல குரு யாரு அப்படின்னா வியாசர் தான். இந்த விஷயத்தை சொன்னவர் தான் அவரு. அதாவது பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை உலகத்துக்கு கொடுத்தவர்கள். அப்ப அதுல ஜெய்மினி வந்து யாருன்னா இவருடைய சிஷ்யன்தான், இவருடைய சிஷ்யன்தான். அவர் வந்து கர்மகாண்டத்தை வந்து உலகத்துக்கு கொடுத்தார். கர்மகாண்டத்தை ஏன் கொடுத்தார் அப்படின்னு ஒரு சிஷ்யர்கிட்ட நம்ம கேட்டோம்னா, அது அவரும் அனுமதிக்கிறார், குருவாகிய அவரும் அனுமதிக்கிறார். அவரு செய்யட்டும், ஜெய்மினி அதை முன்னின்னு செய்யட்டும், கர்மத்தை சொல்லி கொடுக்கட்டும்னு அவர் ஒத்துக்கிட்டதுனாலதான் கர்மகாண்டம் நம்முடைய பாரத தேசத்துல பரவுனது. ஆனா அந்த கர்மம் என்னன்னா, நீங்க இந்த மந்திர ஜபதபங்கள், தியானங்கள், வேள்விகள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள்ல நம்ம கொண்டு வந்தோம். வேதத்தினுடைய அடிப்படையில் தான் கொண்டு வந்தோம், வேதத்துல இருக்கு. ஆனா அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு அதுல. அதாவது மூட நம்பிக்கைகள் அதிகமா நுழைச்சிக்கிட்டாங்க. இப்போ எப்படி இந்த காலத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள் நம்ம இடத்துல திணிக்கப்பட்டிருக்கோ, அதை விட அதிகமான மூட நம்பிக்கைகள் அந்த காலத்திலும் இருந்தது. அப்புறம் அதில் தான் இந்த உடன்கட்டை ஏறுதல்லாம் கூட வந்தது நான் சொன்னேன் இல்லையா. ஒரு கணவன் இறந்த பிறகு மனைவியை வந்து உயிரோடு இருக்கும்போதே தள்ளி விட்டுருவாங்க. இந்த மாதிரி வேதத்தில் இருக்குன்னு சொல்லி அவனை கதை ஒட்டி விட்டு அது மாதிரி ஒரு உயிர் பலி வாங்கிட்டு இருந்த காலம். அப்புறம் வந்து வேள்விகள் நடத்தும்போது அந்த வேள்விகளில் உயிர்களை பலி கொடுக்கறது, அதாவது அஸ்வமேத யாகம்னு நடத்துவாங்க. ராஜ்யத்தை ஆள்வதற்காக அரசர்கள்கிட்ட வந்து காசுக்காக, அதாவது ராஜ்யாங்கத்துல வந்து நீங்க வேள்விகள் பண்ணீங்கன்னா மன்னர் வந்து பொற்காசுகளை அள்ளி கொடுப்பார் இல்லையா. அது மன்னர் ஏன் அதை பண்றாருன்னா அவருக்கு ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான யாகமெல்லாம் இருக்கு. யாகத்துல வந்து உங்களுக்கு கர்ம காண்டத்துல இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு யாகம் சொல்றேன்னு வச்சுக்கல, உங்களுக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல வந்து குழந்தை வாரிசுகளே இல்லை, யாகம் இருக்கு, ஒரு வேள்வி இருக்கு, அது வந்து நீங்க பண்ணலாம். பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தை உண்டாயிடும். புத்திர காமேஷ்டி யாகம்னு பேரு. புத்திர காமேஷ்டி யாகம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா குழந்தை வரம் கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு குழந்தை கிடைக்குதுன்ட்டு நீங்க பண்றதுக்கு அந்த யாகத்தை செய்யறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அதாவது இந்தந்த பொருட்கள் வாங்கணும், இந்த மாதிரி பிரிஸ்ட் வரணும், பிரம்மான்னு ஒருத்தர் வந்து உட்காரணும், அவர் கீழே மற்ற ரிஷிகள் வந்து இங்க பக்கத்துல இருந்து இவங்க எல்லாம் கூட ஒர்க் பண்ணணும் இப்படின்ட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது வந்து கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. ஒரு அஞ்சு பேர் வருவாங்க உங்க வீட்டுல யாகம் பண்றதுக்கு. அப்போ அந்த யாக பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிடணும், அவங்க யாகத்தை நடத்துவாங்க, அவங்களுக்கு தட்சணை கொடுத்துடணும். இப்படி பண்ணா உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது மாதிரி செல்வம் வேணும், குழந்தை வேணும், ராஜ்யம் வேணும் இப்படின்னு என்ன யாகங்கள் வேணா நீங்க கர்மகாண்டத்துல எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்முடைய சனாதன தர்மத்துல இருக்குது இல்லையா. இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ உங்களுக்கு செல்வம் இல்லைன்னா ஒரு யாகத்தை பண்ணா செல்வம் வந்துடும், அப்போ உடனே பணம் வர்றதுக்காக பண்ணலாம். அப்படியெல்லாம் வந்து பண்றவங்க ஆசையின் அடிப்படையில வேள்விகளை பண்ண போய் அது ஒரு அபரிமிதமான ஆசையாக மாறி அக்கிரமங்களும் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உயிர் பலியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு உயிர்களையும் அந்த யாகத்தில் போடுறது, கொள்றது, ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக குதிரைகளை கொண்டு போடுறது, இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணி அந்த யாக வேள்விகளை கொஞ்சம் குட்டிச்சவர் பண்ணிட்டாங்க இடையில வந்தவங்க. அது எல்லா காலத்திலும் வருவாங்க. எப்பயுமே ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கணும்ல, அப்படித்தானே உலகம். அப்போ எல்லா காலத்துலேயும் நல்லவங்க மட்டுமே இருப்பாங்களான்னா அப்படி எந்த காலத்துலையுமே கிடையாது. உலகம் தோன்றியதுலேருந்து உலகம் அழிகிற வரைக்கும் ரெண்டு பேருமே இருப்பாங்க. அப்போ தான் அந்த உலகம் வந்து இயங்கும், இல்லைன்னா இயங்காது. அப்போ அந்த இயக்கத்தில் கெட்டவன் நல்லவன் ரெண்டு பேர் இருந்தால் தான் அந்த விஷயமே நடக்க முடியும், இல்லைன்னா நடக்கவே நடக்காது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது நிழலின் அருமை வந்து வெயிலில் தெரியும், வெயிலின் அருமை வந்து நிழலில் தெரியுங்கிற மாதிரி, நமக்கு அந்த கடுமையான வெயிலில் அலைஞ்சிட்டு வந்து நிழலில் மரத்ததில் உட்காந்து ஆஹா என்ன ஒரு அருமையாக இருக்குது, இதமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த நிழல் அவ்வளோ அருமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வெயிலில் அலைஞ்சதுனால. அப்போ வெயிலே இல்லைன்னா நீங்கள் அந்த நிழல்லையே உட்காந்துருந்தா உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியுமா? அந்த மரத்தடியிலேயே உட்காந்துட்டு இருக்குங்க, உங்களுக்கு அந்த மரத்தினுடைய குளிர்ச்சியும் அந்த மரத்தினுடைய அந்த சூழலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஏதோ உட்காந்துட்டு இருப்பீங்க அவ்வளோதான். ஆனால் உங்களை வெயிலில் அலைய விட்டுட்டு உங்களை கொண்டு வந்து அந்த மரத்தடியில் உட்கார வச்சோம்னா ஆஹா என்ன அருமையாக இருக்குன்னு அப்போ தான் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ அந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் உணரணும்ல, அப்போ அதுக்கு ஒரு ஆப்போசிட் ஆக்ஷன் நடக்கணும்ல, அப்படி தான் இந்த படைப்பே இருக்கு. அப்போ அதனால உங்களுக்கு வந்து துயரம் வந்தால் தான் சுகம் தெரியும். எப்போ பார்த்தாலும் சுகமாகவே இருந்தீங்கன்னா துயரம் தெரியாது இல்லை. அதனால உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் தான் அடுத்தது சந்தோஷம் வரும். சந்தோஷமே இருந்தால் உங்களுக்கு அது சந்தோஷம்னு தெரியாது இல்லை, அப்படி தான் பிரச்சனை. அதுதான் பெரியவங்க வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது சந்தோஷத்துலேயே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது சந்தோஷம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ சங்கடங்கள் வந்த பிறகு தான் அது மாறும்போது இது சந்தோஷம்னு புரியும். அதுக்கிருந்து இது மாறுபடுது, அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி இதை என்ஜாய் பண்ணுறதும் அதை வெறுக்கிறதும் எப்படி நடக்குது அந்த வித்தியாசம், அது மாதிரி இங்கே புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் இங்கே நிறைய விஷயங்கள் வந்தது. அப்படி தான் வரும், ஏன்னா இயற்கை அப்படி தான் கொடுக்கும். அப்போ வேதாந்தத்தில் இப்போ இந்த கர்மகாண்டமும் ஞானகாண்டமும் ரெண்டும் தனித்தனி பார்த்து, இப்போ நம்ம ஞானகாண்டத்தில் இருக்கிறோம். ஞானத்தில் முதிர்ச்சி, அதாவது இங்கே இருப்பது இறைவன் மாத்திரம்தாங்கிற அந்த புரிதல், அந்த ஞானம். ஆனால் கர்மத்தில் இருந்தால் நீங்கள் ஏதாவது வேள்வி அது இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஜபதபங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், நிறைய விஷயங்கள் கர்மத்திலேருந்து எடுத்துக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே வேதாந்திகள் வந்து நியாய வைசேசிக தத்துவத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அது தரிசனங்களில் அவங்களுடைய தத்துவம் தனியாக வரும். அவங்க தான் தர்க்கவாதிகள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேதாந்த சாஸ்திரத்தை கேட்டுட்டு நம்மக்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்பாங்க, சில கேள்விகள் எழுப்புவாங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். அது நம்ம ஏற்கனவே இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இப்போ நம்ம பஞ்சதசையிலேயே வந்து புத்த மதத்துக்கு விரோதமா நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் இருக்குங்கிறத நம்ம சொன்னோம். அப்ப புத்த மதம் எப்படி வந்து இருப்ப வந்து சூன்யம்னு சொல்லிடுச்சு, ஆனா நாம வந்து அந்த சூன்யம்னு சொல்ல முடியாது, நம்ம அதை அறிவுன்னு தான் சொல்றோம் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகளுக்கும் புத்த மத ரிஷிகளுக்கும் உண்டான வித்தியாசத்தை காட்டி கொடுத்தோம். புத்த மதத்திலயும் நிறைய ரிஷிகள் இருக்காங்க, புத்த மதத்திலயும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா எல்லா மதங்கள்லயும் ரிஷிகள்னா யாரு, அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அதற்காக வாழ்கின்றவர்கள். அவர்கள் நல்லது தான் பண்ணுவாங்க, அவங்க யாரும் கெடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த புரிதல்ல அந்த பிறவி கடக்க மாட்டாங்கல்ல. இப்போ நீங்க சைவ சமயத்துல இருந்தாலும் வைணவ சமயத்துல இருந்தாலும் நீங்க நல்லது தான் பண்ண போறீங்க. நீங்க சிவபெருமானை போய் வணங்குறதுனால கெட்டது பண்ண போறதில்ல. பூஜை பண்ணுவீங்க, டெய்லி சிவன் கோயிலுக்கு போவீங்க, அங்க கலந்துக்குவீங்க, அந்த தேவாரம் திருவாசகம்லாம் பாடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அதுவே சாஸ்வதமான இல்லையே, அது மனப்பக்குவத்துக்கான பயிற்சி முறைகளாக தான் இருக்குமே தவிர அடுத்தது அந்த பிறவா பெருநிலையை நீங்கள் அடையணும்னா ஞானத்துக்கு வந்து தான் ஆகும். அது மாதிரி இங்கே விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் இங்கே சொல்கிறாரு, அவித்தை அழிந்த பிறகு உடல் தொடர்வது வந்து பிராரப்த கர்மா. ஆனால் இது வந்து எங்கள் சித்தாந்தத்தில் என்ன குறை என்று கேட்டால், இப்போது உபாதான காரணம் அழிந்தாலும் அந்த காரியத்துக்கு பொருளாக இருக்கின்ற காரணம் எப்படி அழியாமல் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. மண் வந்து குடத்தின் உபாதான காரணம், அதே மாதிரி தங்கம் வந்து நகையின் உபாதான காரணம். ஆனா நியாயம்ங்கிற தத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காரணம் அழிந்த பின்பும் அதன் விளைவு உடனே அழிவதில்லை என்று சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கணம் காரியம் பிரதீட்சதே அப்படிங்கிற வார்த்தை அங்க போடுறாரு. அதாவது காரியம் இன்னும் ஒரு கணம் காணப்படுகிறது. இங்கு கணம் என்பது ஒரு வினாடி என்று மட்டும் கொள்ளக்கூடாது. அதை புரிதலுக்காக அந்த காரணம் நீங்கிய பிறகும் காரியத்தின் தோற்றம் சிறிது காலம் தொடரலாம் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மின் விசிறிய கரண்ட் வந்த உடனே போடுறோம் வீட்டில், உடனே மின் விசிறி சுற்ற ஆரம்பிக்குது, திடீர்னு கரண்ட் போயிடுது. கரண்ட் போன பிறகு மின்சாரம் இல்லைதான், ஆனால் மின் விசிறி உடனே டப்பு நிற்குதா? நிற்காது. அந்த ஏற்கனவே சுற்றப்பட்ட அந்த விசையின் காரணமாக மீண்டும் சிறிது நேரம் சுத்திட்டு தான் அந்த மின் விசிறி நிற்கும். கரண்ட் போயிட்டா சக்குன்னு அப்படியே சினிமாவில் கட்டுற மாதிரி ஸ்டில் ஆகாது, கொஞ்ச நேரம் ஓடிட்டு தான் அது நிற்கும். அப்போ இது மாதிரி ஒரு விசிறியை இயக்குறோம், மின்சாரத்தை நிற்கிறோம், மின்சாரம் இல்லைனாலும் விசிறி உடனே நிற்கிறது இல்லை, ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ சிறிது நேரம் அது சுற்றி கொண்டு தான் இருக்கு அப்படின்னு தான். ஏன் அது முந்தைய இயக்கத்தின் காரணம். அப்போ அது மாதிரி இங்கே அவித்தை நீங்கி விட்டது, ஆனால் பிராரப்தம் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது, எனவே உடல் தோற்றம் தொடர்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்கு தர்க்கவாதிகள் அதாவது நியாயவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வித்யாரண்யர் அவர்களது தர்க்கத்தை அவர்களுக்கு எதிராகவே இங்கு உபயோகப்படுத்தி விளக்கம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்ப வேதாந்த நூல்களில் அடிக்கடி காணப்படுகின்ற ஒரு அழகான முறையை எடுத்து இங்கு உபதேசம் கொடுக்கிறார். தத்துவ தஸ்மாகம் கிம்ன சம்பவேத் அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. அப்படியானால் எங்கள் சித்தாந்தத்திலும் அது ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கறத அவர் இங்க புரிய வைக்கிறார். இதுவே ஸ்லோகத்தினுடைய முக்கிய வாதமாக பார்க்க முடிகிறது. அதாவது அவித்தியை நீங்கிவிட்டது, ஆனால் அதன் காரியமான உடல் மனம் வியாபாரம் பிராரப்தம் முடியும் வரை தொடர்கிறது. அப்ப இது தர்க்க விரோதம் இங்க எதுவும் கிடையாது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க நமக்கு எளிமையா புரிய வைக்கிறாங்க மகான்கள். அப்ப இங்க விஷயம் வந்து எப்போது நீங்கும் அப்படின்னு கேட்டா, அவித்தியைங்கிற அந்த அஜ்ஞானம் நீங்கிய பிறகு, ஞானம் வந்த பிறகு. அப்ப ஞானம் வந்த பிறகு கூட இப்ப நான் பிரம்மம் என்று தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனாலும் என்னுடைய உடம்பு மனசு போகலையே. இப்ப நான் பிரம்மம்னா பிரம்மத்துக்கு உடம்பே கிடையாது, கரெக்டா? ஏன்னா நம்ம இப்ப அத்வைத வேதாந்தத்தை படிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நானே பிரம்மம் என்று நம்ம உணர்ந்துட்டோம், ஆனாலும் நான் பிரம்மம்ங்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை என்ன? உடல்லயும் மனசு இருக்குங்கிட்ட. அப்ப இது இதை நான் நீக்க முடியாது இல்லை. நான் பிரம்மம்ங்கிறது உணர்வு ரீதியா உணர்ந்தாலும் என்கிட்ட உடலும் மனசும் உபயோகத்துல இருக்கிறதுனால இது இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை உபயோகப்படுத்தி தான் ஆகணும். அப்ப இதை விட்டு விட முடியாது. அப்ப இந்த உடலையும் மனசையும் வச்சு என்ன பண்றது? உலகத்துக்கு உபயோகமா ஏதாவது செய்ய வேண்டியது. புரிஞ்சுக்கிட்ட பிறகு, புரியறதுக்கு முன்னாடி எதை வேணாலும் செஞ்சுட்டு இருப்போம், புரிஞ்ச பிறகு இந்த உடம்பும் மனசும் பிராரத்தப்படி இருக்கும். அது எவ்வளவு நாள் இருக்கோ இருக்கட்டும், அதனுடைய வாழ்நாள் வரைக்கும் அது வாழட்டும், ஆனா அந்த வாழ்க்கையை வீணாக்காம இது போன்ற விஷயங்களை உலகத்துக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க ரிஷிகள் பண்றது. நம்ம கேட்கலாம், எங்க நீங்களே பிரம்மம் ஆயிட்டீங்க, அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு இந்த விவகாரம் எல்லாம், சும்மா அப்படியே நிஷ்டையில உட்காந்துருக்க வேண்டியதானே அப்படின்னா, நிஷ்டையில உட்காரத்துக்கு அங்க என்ன இருக்குது? உண்மையிலேயே எங்க உடல் மனசு நான் அல்ல, நான் எப்பொழுதுமே நிஷ்டையில் தான் இருக்கிறேன். ஆத்மாவுக்கு வந்து என்ன நிஷ்டைக்கு தேவைப்படுது? ஆத்மாவுக்கு எந்த நிஷ்டையும் தேவையில்லை, ஏன்னா அது எப்பவுமே நிஷ்டையில் தான் இருக்கு. நிஷ்டைனா என்ன? அது அசங்கம், எதனோடும் சம்பந்தப்படலை, அதுக்கு அசைவு கூட கிடையாது, எதிலும் சங்கமிக்காதது மட்டுமல்ல அது அசைவது கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா நிலையில நம்ம ஒரு ஞானி உணர்ந்தான் அப்படின்னா, அப்ப அவன் அப்படிதான் இருக்கிறான், ஆனா அவனுக்கு உடலும் மனமும் அசையுதே, அந்த அசைவு அவன் அல்லங்கிறத அவன் நல்லா தெளிவா புரிஞ்சுக்குவான். அந்த ஊடகத்தை பயன்படுத்தி உலகத்துக்கு அதே விஷயத்தை கொடுக்கலாம் அப்படிங்கறத இங்க ரிஷிகள் வந்து வாழையடி வாழைய வம்சமா நமக்கு இந்த விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப வித்யாரண்யர் வந்து இங்க தர்க்க ரீதியாக இதை உறுதிப்படுத்தி அந்த நிதித்யாசன நோக்கம் என்ன அப்படின்னா, ஞானம் வந்து விட்டா எனக்கு நீ நோய் வரக்கூடாது என்று அர்த்தம் அல்ல, அல்லது எனக்கு முதுமை வரக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. நோயும் வரலாம் முதுமையும் வரலாம், ஏனென்றால் அந்த நோயும் முதுமையும் உடலுக்கானது, அது ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லையே. நான் ஆத்மா என்று உணர்ந்தது நான் உடல் அபிமானத்தில் நான் உணரல, நான் உடல் கடந்த உணர்வுல உணர்ந்த விஷயம் அது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு தான் உடல் கிடையாது, அதனால அந்த உடலுக்கு நோய் வராது. ஆத்மாவுக்கு தான் உடல் கிடையாது, அதனால அந்த உடல்ல முதுமை வராது. ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற உடம்புக்கு நோயும் வரும் முதுமையும் வரும். அப்ப இது வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது ஆத்மா கிடையாது, அது ஆத்மா பிரதிபிம்பிக்கிற ஒரு ஊடகம் தான். அப்ப அந்த ஊடகத்துக்கான பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப நீங்க உங்களை பாக்குறதுக்கு தான் உங்க வீட்டுல ஒரு கண்ணாடி வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த கண்ணாடி எப்பயுமே பளபளப்பா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? கண்ணாடின்றிருந்தா அதுல தூசுப்படியும் அழுக்குப்படியும். அப்ப நீங்க அந்த அழுக்கு தூசு அல்லது எண்ணெய் பச பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் நீங்க தொடச்சு தொடச்சு கிளீனா மெயின்டைன் பண்ணியே வச்சுக்கிட்டு இருக்கணும். சரி, அப்படியே கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் போகுது, சில வருடங்கள் போன பிறகு அப்படியே மொல்லமா பாதரசம் உரிய ஆரம்பிக்கும், பின்னாடி அப்படியே கருப்பு கருப்பா மாறும். ஏன் கருப்பு கருப்பா மாறுதுன்னா பாதரசத்தினுடைய தன்மை அப்படியே விடுபட்டு போகும். அப்போ அந்த கண்ணாடி அப்படியே பிளாக் பிளாக்கா மாறின உடனே இன்னும் இந்த கண்ணாடி வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது அந்த கண்ணாடி தூக்கி நம்ம வீச போறோம். அப்ப அந்த கண்ணாடியினுடைய பர்பஸ் வந்து என்னுடைய முகம் பார்க்கத்தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் வீட்டுல, ஆனா அது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க கூடாது, அதுக்கு தேய்மானம் இருக்கு. அது மாதிரி இங்க பிரம்மம் தன்னையே பார்ப்பதற்கான ஊடகத்தை உண்டு பண்ணி உடலா வச்சிருக்கு, ஆனா இந்த உடல் எப்பவுமே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அது வந்து என்னுடைய உபயோகத்துக்காக கொண்டு வந்திருக்கிறேன், அது தேய்மானமாகவும் போகும் உடையும் அது போயிட்டு போதுங்கிற அளவுக்கு தான் பிரம்மம் இருக்கு. ஆனா நாம தான் அந்த இன்டலெக்ட, காஸ்மிக் இன்டலெக்ட் நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டதுனால அந்த அபிமானத்தினால நமக்கு இது போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த பாடி போயிடக்கூடாது, இந்த மைண்டு போயிடக்கூடாது, இது என்னது நான் இதை விடமாட்டேன் அப்படின்ட்டு நம்ம அடம் பண்ணி பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன அடம் பண்ணி பிடிச்சி வச்சாலும் எக்ஸ்பைரின்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ வந்து ஒன்று வந்துட்டா அது படைக்கப்பட்டா அதுக்கு ஒரு அழிவு நிச்சயம், அந்த அழிவை நம்ம ஏத்துக்கிறது தான் இங்க ஞானம். அழிவை ஏத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அது அஜ்ஞானம். அப்போ இங்க உடம்பு வந்து போகும், அது நான் அல்ல, நான் என்றும் அழியாத ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு உதாரணம் என்ன, உபாதான காரணம் மண் தான். மண்ணில் நான் ஒரு பானையை செஞ்சு வைப்பேன், விதவிதமான பானைகள் செஞ்சு வைப்பேன், அந்த பானைக்கு அழிவு வரும், உடஞ்சிடும். உடஞ்ச பிறகு அது தூள் தூளா சில்லு சில்லா உடையும், அப்புறம் நாளடைவில் அப்படியே அது மீண்டும் பவுடரா மாறிடும், மண்ணோடு மண்ணா மக்கிடும், அப்ப மண்ணா மாறிடும். அதுக்கப்புறம் மீண்டும் அதை எடுத்து பானை பண்ணலாம், ஆனா மூலம் மண்ணு தானே தவிர பானை வந்து போறது தானே, பானை அப்படியே இருக்கணும் உடையவே கூடாது அப்படின்னு நினைச்சா நடக்குமா? நடக்கவே நடக்காது. அது மாதிரி தங்கம் மூலம் தான், தங்கத்துல நீங்க நெக்லஸ் பண்ணலாம், செயின் பண்ணலாம், வளையல் பண்ணலாம், ஆனா அது அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்த்தா முடியுமா? நாளடைவில் செயின் தேஞ்சு போய் கட் ஆகிடும், வளையல் வளைஞ்சி ஒடிக்கிடும், அப்போ அந்த வளையல் ஒடிக்கிடுச்சின்னு சொல்லி நீங்கள் திருப்பி அதை அழிச்சு திருப்பி தங்கமாக தான் மாற்றுவீங்களே தவிர அந்த வளையலாகவே வச்சுக்கணும்னு நினைக்க முடியாது இல்லையா? அது மாதிரி எல்லாமே அதனுடைய மூலத்துக்கு திரும்பிடும். அப்போ அது மாதிரி இங்கே உடலும் தன்னுடைய மூலத்துக்கு திரும்பத்தான் செய்யும். ஏன்னா உடல் எங்கிருந்து வந்தது? பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் வந்த உடம்பு. அப்போ பஞ்சபூதங்களுக்கே மீண்டும் திரும்பிடும். ஆகவே இங்கே உபாதான காரணம் இருக்கிறோம், ஆனால் அதனால உண்டான பொருட்கள் வந்து கொஞ்சம் தாமதமா அழியும். அப்படிதான் இந்த உடம்பு வந்து ஞானிக்கு இருக்கும், அதனுடைய பிராரப்த கர்மா அப்படிங்கறது இந்த இடத்துல புரிய வைக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அப்போ அந்த விட்சேப காரியமான உடல் மனம் வியாபகாரம் பிராரப்தம் முடியும் வரை தொடர்வதில் எந்த முரண்பாடும் இல்லை. இதுவே ஜீவன் முக்தி சித்தாந்தத்தை தர்க்கபூர்வமாக உறுதிப்படுத்தும் இந்த ஸ்லோகத்தின் சாரம் என்பதாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ வித்யாரண்யர் இதை தான் இங்க புரிய வைக்கிறார். அதாவது காரணம் அழிந்த பின்னும் காரியம் சிறிது காலம் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு கூற்றை வந்து இங்க முன்வைக்கிறார் வித்யாரண்யர். அப்ப எதிராளி கேட்கலாம், அதாவது தர்க்கவாதிகள் பூர்வ பட்சிகள் என்ன கேட்பாங்கன்னா, சரி அந்த சனம் என்பது ஒரு மிகச்சிறிய காலம் தானே, ஆனால் ஞானி வந்து பல ஆண்டுகள் வாழ்கிறாரே, அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு ஒரு கேள்விய அவன் கேட்பான். ஏன்னா எப்பயுமே பூர்வ பட்சிகளை பொறுத்த வரைக்கும் கேள்வி மேல கேள்வி கேட்டுதான் பதில் பெறுவாங்க. அப்படி கேள்வி மேல கேள்வி கேட்ட பிறகு அவங்க ஒரு தெளிவுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் அதுல இருந்து இதுக்கு வந்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இப்ப நியாயம் வைசேசிகம் எல்லாம் இல்லை. இப்ப வந்து புத்த மதம் அழிஞ்சிடுச்சு நம்ம பாரத தேசத்துல இல்லை, அது இந்தோனேசியா தைவான் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு போயிடுச்சு அந்த புத்த மதம் எல்லாம். சமண மதம் கம்ப்ளீட்டா அழிஞ்சுது. அப்ப இது மாதிரி ஏகப்பட்ட மதங்கள் வந்தாலும் கடைசியில எல்லாம் எங்க வருவாங்கன்னா இந்த வேதாந்தத்துக்கு தான் வந்தாகணும். ஏன்னா உங்களுக்கு இதுதானே சத்தியம் சாஸ்வதம், தன்னை உணர்வது தான் இங்க முடிந்த முடிவு, வேற எங்க போனாலும் இங்க வந்தே ஆகணும். அதுக்கு பிறவிகள் வேணா மாறி மாறி வரலாம், காலங்கள் மாறலாம், உடம்பு மாறலாம், அது நம்முடைய பிராரப்தத்தின்படி பாரத தேசத்திலேயே பிறந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கோமான்னு சொல்ல முடியாது, வேறு நாடுகள்ல கூட நம்ம பிறக்கலாம். அப்ப நமக்கு அதனால இன்னும் சில காலங்கள் எடுத்துக்கலாம், அது நமக்கு தெரியாது. அதனால தர்க்கவாதிகள் வந்து இந்த மாதிரி பல விசாரணைகளை பண்ணி பண்ணி நம்முடைய பாரத தேசத்துல நம்முடைய சனாதன தர்மத்தை என்றைக்கும் அழியாம நம்ம வச்சிருக்கோங்கிறது தான் இங்க விஷயமே. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சனாதன தர்மத்தை அழிக்க முடியாது, ஏன்னா அது என்றும் அழியாது. ஏன்னா அது மட்டும்தான இருப்பை காட்டி கொடுக்குது, வேற எந்த மதங்களும் சாஸ்திரங்களும் இருப்பை காட்டி கொடுக்காது. அதாவது இருப்பை காட்டி கொடுக்காதுன்னா தன்னுடைய சுயத்தை காட்டி கொடுக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது வேற பொருளை காட்டி காட்டி உங்களை மனமயக்கம் அடைய செய்யும், மோகம் அடைய வைக்கும், வெளி விவகாரங்கள்ல உங்களை ஈர்க்கும். ஆனா தன்னை தான் அறிகின்ற ஒரு உயர்ந்த சாதனையை வந்து நம்முடைய அத்வைத ஞானம் மட்டும்தான் கொடுக்கும். அதுதான் நம்முடைய பாரத தேசத்தினுடைய உண்மையான சாஸ்திரம் கூட. அதுதான் மகரிஷிகள் நமக்கு கொடுத்தது பொக்கிசம். இதுதான் அழியாத தர்மம் என்று பெயர். இருக்கு என்றும் அழியாதது அப்படின்னு இதுக்கு பேரு சனாதன தர்மம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம இதோட நிறைவு செய்வோம். 54வது ஸ்லோகத்தோட இன்றைக்கு நம்ம நிறைவு செய்வோம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.